الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع الأهواء الذين لا يعلمون وقال النبي عليه الصلاة والسلام ادرأوا الحدود عن المسلمين ما استطعتم فإن كان لهم مخرج فخلوا سبيله فإن الإمام أن يفتي في العفو خير من أن يفتي في العقوبة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரம் நம்முடையோடு மாஃபியா இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகும். அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் சென்று சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இன்று உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் யாரே தன்னுடைய வாழ்க்கையை கட்டுக்கோப்புடன் மரியாதையுடன் கண்ணியமாக மற்றவர்களுடன் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், மாற்று மத சகோதரர்களாக இருக்கலாம், அவர்களுடனும் பொறிந்துணர்வுடன் மரியாதையுடன் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் ஏதாவது ஒரு மதத்தை அல்லது மார்க்கத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இதற்கு மாற்றமாக யாரு அவருடைய வாழ்க்கையும் எந்த கட்டுப்பாடும் இல்லை, வரையறையும் இல்லை, அவருடன் வாழக்கூடிய பகுதியில் உள்ள மனிதர்களை மதிப்பதோ அல்லது அவர்களுடன் கண்ணியமாக கௌரவமாக நடப்பதோ இல்லையோ, அப்படியானவர்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் எந்த மதத்தையும் பிரதிபலிக்காமல் எந்த மார்க்கத்தையும் பிரதிபலிக்காமல் தன்னுடைய மனோ இச்சையின்படி மனம் போன போக்கிலே வாழக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் முழு உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்பொழுது இந்த காலத்தில் மதத்தை அல்லது மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 184 வீதமானவர்கள். த கார்டியன் என்ற பத்திரிகையில சமீபத்தில் வெளியான ஒரு செய்தி, உலகத்தில் வாழக்கூடிய 600 அல்லது 700 கோடி மனிதர்களில் 84 வீதமான மனிதர்கள் ஏதாவது ஒரு மதத்திற்கு பின்னால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 15-16 வீதமான மனிதர்கள் தான் நாத்திகர்களாக அல்லது மதம் தேவையில்லை மதம் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். யாரு மதத்தை பின்பற்றி வாழ்கின்றார்களோ ஓரளவு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும், ஓரளவு அவர்களுடைய வாழ்க்கையில மரியாதை நாகரீகமாக வாழ்வார்கள்.
மதத்தை அப்படியே விட்டுவிட்டு தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழக்கூடியவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை தான் கடவுளாக ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டான், நீங்கள் பார்த்தீர்களா, எவர் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக தெய்வமாக ஆக்கி கொண்டு வாழ்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா, அவர் தன்னுடைய அறிவின் மூலமாக தன்னுடைய அறிவால் அவர் வணிகத்தை தெரிவு செய்தார், அதனால் அவரை அதே வணிகத்திலே அல்லாஹ் விட்டு விட்டான். அவனுடைய கேள்வியின் மீதும் அவனுடைய உள்ளத்தின் மீதும் அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். அவனுடைய பார்வைகளின் மீது அல்லாஹ் திரையை போட்டு விட்டான். அதனால நல்லவைகளை பார்க்கவோ கேட்கவோ சிந்திக்கவோ அவனால் முடியாது. ஏன்? அவன் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டு விட்டான். இவ்வாறு வாழக்கூடியவர்கள் உலகத்திலேயும் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், மறுமையிலேயும் ஆகப்பெரிய நஷ்டவாளிகளில் சேர்ந்து விடுவார்கள். அதனால மதங்களில் ஆக சிறந்த மதம் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், அதை பின்பற்றும்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கட்டளை இருக்கின்றான். அதான் குர்ஆன் கூறுகின்றான், சும்ம ஜஅல்நாக அல ஷரீஅத்தின் மினல் அம்ரி ஃபத்தபிஹா. நாங்க இந்த ஒரு காரியத்தில் ஷரீஅத்தில் உங்களை ஒரு நேரான சரியான வழியில் நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். நீங்கள் பின்பற்றுங்கள், அறியாதவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீங்க. யாரு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அறியாதவர்கள். அதனால் அவர்களை பின்பற்றாமல் நாம் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஷரீஆவை சரியான வழியை சரியான பாதையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் இன்றைய தினம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், மீரான் பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட நாட்டில் அதிகமாக உலகத்தில பல பாகங்கள்ல பேசப்படுது என்னண்டா, ஷரியா என்றாலே, இஸ்லாமிய நீதி என்றாலே, மாற்று மதத்தில் உள்ள அநேகமானவர்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் ஷரியா நீதி ஷரியாவுடைய சட்டம் என்றால் கழுத்துகளை வெட்டுவது, கசையடிகளை அடிப்பது, திருடினால் கையை வெட்டுவது, இந்த அடிப்புடி சமாச்சாரம் என்றுதான் அநேகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால முதலாவது ஷரியா என்றால் மற்றவர்களுக்கு விளக்குவதற்கு முன்னால நானும் நீங்களும் விளங்க வேண்டும். ஷரியா என்றால் என்ன? ஷரியா என்றால் ஒரு அழகான வழி, ஒரு அழகான பாதை, ஒரு அழகான மாற்றம் மார்க்கம். அந்த ஷரியாவை நாங்கள் விளங்கிவிட்டோம் என்றால் அதில் வெறும் பாவங்களும் குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் மாத்திரம் அல்ல, அந்த ஷரியா என்பது வாழ்க்கைக்கு தேவையான நீளமான அகலமான பரந்த விரிந்த ஒரு வாழ்க்கை திட்டம் என்றால் மிகையாகாது. மிகவும் பெரியாக்களே, சகோதரர்களே, இந்த ஷரியாவோட ஆக முக்கியமாக ஐந்து விடயங்கள் பாதுகாக்கப்படல் வேண்டும். அதுல முதலாவது ஈமான், நம்பிக்கை, இறை நம்பிக்கை, அது முழுமையாக பாதுகாக்கப்படல் வேண்டும். அந்த ஈமான்ல, அந்த யகீன்ல, அந்த இறை விசுவாசத்துல அல்லாஹ் அல்லாத வேற யாரையும் இணையாக கூட்டாக சேர்க்க கூடவே கூடாது. அதனுடன் சேர்ந்ததுதான் வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள். நான் அதிகமாக ஈடுபடக்கூடிய தொழுகையோ, நோன்போ, ஜகாத்தோ, ஹஜ்ஜோ, இதிலும் உண்டான மற்ற வணக்க வழிபாடுகள், இறை நம்பிக்கையும் வணக்க வழிபாடுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இது முதலாவது அர்த்தம். இரண்டாவது, மனிதர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, உயிரை போக்குவது அது சாதாரணமான குற்றம் அல்ல, மிக பயங்கரமான குற்றம். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல அன்நாஸ ஜமீஆ. ஒருவரை கொள்வதற்கு எந்த ரைட்ஸும் இல்ல, உரிமையும் இல்ல, அவர் குழப்பம் பண்ணவும் இல்ல. அந்த விதத்தில் யாராவது ஒருவரை கொண்டால் முழு உலக மக்களை கொலை செய்வதற்கு சமம். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு குற்றம் பாவம் தான் கொலை. கொலைக்கு பெரிய தண்டனைகள் கொடுக்கப்படாவிட்டால் முழு உலகமே இன்றைக்கு கொலைகளமாக மாறிவிடும். சில நாடுகள்ல கொலைக்கு கொலை தண்டனைகள் இருக்குது, இன்னும் சில நாடுகள்ல அதை விட சிறிய தண்டனைகள் இருக்குது. அதனாலதான் நாங்க பார்க்கலாம், அடிக்கடி எடுத்ததற்கெல்லாம் பறவைகளை சுடுவதை போன்று ஒவ்வொரு நாளும் எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதனால இரண்டாவது அம்சம், மனித உயிர்கள் பாதுகாக்கப்படல் வேண்டும். மாத்திரம் அல்ல, பௌத்தர்களும் பஞ்சசீலை என்று வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல அவர்களுக்கு மிக முக்கியமான ஐந்து அம்சங்கள் இருக்கின்றன. அதுல முதலாவது அம்சம் என்ன, உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உயிர்களை கொள்வதற்கு அவர்களுடைய மார்க்கத்திலையும் அனுமதி இல்லை. இரண்டாவது, மனிதர்களுடைய பொருள்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பொருள்களை திருடுவது மிக பயங்கரமான பெரிய குற்றம். அதே மாதிரிதான் அவர்களிடத்துல விபச்சாரமும் மிகப்பெரிய பாரிய ஒரு குற்றம், பாரிய ஒரு தவறு. திருடுவது அதுவும் தவறு. அடுத்தவர்களை தவறாக நினைப்பது பஞ்சசீலை மட்டுமல்ல, அவர்கள்ட்ட 8, 9, 10 என்றும் விரிவாக அவர்களுடைய மதத்தில கூறப்பட்டிருக்கின்றது. முதலாவது இறை நம்பிக்கையும் வணக்க வழிபாடுகளும், இரண்டாவது உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மூன்றாவது மனிதர்களுடைய பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும். மிகவும் பெரியார்களே, சகோதரர்களே, அந்த பொருள் பாதுகாப்பை சாதாரணமாக விட்டதனால தான் திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் ஒரு பொருளை சேகரிப்பது, சம்பாதிப்பது, பெற்றுக் கொள்வது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. பல வருடங்கள் உழைத்து முயற்சி செஞ்சு பாடுபட்டு வேர்வையை சிந்தி அவர் பொருளை சேகரித்திருந்தார். அந்த பொருளை பாதுகாப்பாக வைக்கப்படா விட்டதனால தான் திருடுகள் நடக்குது. அதனால தான் திருட்டுக்கு கையை வெட்டக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதை சாதாரணமாக விட்டுவிட்டால் உலகத்தில் திருட்டு அது மடிந்துவிடும். அதனால குர்ஆன் ஹதீஸை நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் முழு உலகத்தில் நூற்றுக்கணக்கான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும். ஆனால் நம்முடைய ஷரியாவுல குர்ஆன்ல வெறும் 6-6 குற்றங்களுக்கு தான் தண்டனை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 6-6 குற்றங்களுக்கு, 6 அல்லாத மற்ற நூற்றுக்கணக்கான குற்றங்களுக்குரிய தண்டனைகள் அந்தந்த காலங்கள்ல வாழக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது நீதிபதிகள் அவர்களுக்கு பொருத்தமான எந்தெந்த தண்டனைகள் பொருத்தமோ அந்த குற்றவாளிகளுக்கு அந்த தண்டனைகளை கொடுப்பார்கள். அதனால் 3வது, மனிதர்களுடைய பொருள் அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி தான் மனிதர்களுடைய மானம் அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மானத்தை பாதுகாக்காமல் சர்வ சாதாரணமாக ஒருவர் மற்றவரை மான பங்கப்படுத்தினார், ஒரு கோபம் வந்துவிட்டது, அவரை பழி வாங்குவதற்கு வேற வழியே இல்லை. அதனால் அவரின் மீது அபாண்டம் சுமத்துகின்றார், அவரின் மீது அவதூறு கூறுகின்றார். அதனால் அபாண்டம் அவதூறு சொல்லியவர்களுக்கு 80 கதையடி என்று குர்ஆன்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி மதம் மாறுதல் நாங்க பார்க்கலாம். உலகத்தில் நாம் சொன்னோம், 84 வீதமான மனிதர்கள் ஏதாவது ஒரு மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். அந்த மதம் மாறுதலை ஒவ்வொரு மதத்தையும் கண்டிப்புடன் வைத்திருக்கிறார்கள். அந்த மதம் மாறலாம் என்று அதை சாதாரணமாக விட்டுவிட்டால் ஆணைகளை மாற்றுவதை கொண்டு மதங்களை மாற ஆரம்பித்து விடுவார்கள். காணையில் ஒரு மதம், மாலையில் ஒரு மதம். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கனவான்களை சகோதரர்களே, எங்களை சரியாவுல மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள பல மதங்களில் அந்த மதத்தவர்கள் வேற மதங்களுக்கு மாறக்கூடிய நேரத்தில் அந்த மதங்களில் இறுக்கமான தண்டனைகள் வைக்கப்பட்டுத்தான் இருக்குகின்றது. அதே மாதிரி தான் ஒன்று, அதாவது போதை, மதுபானம் பாவிப்பது, போதையுடைய வத்துக்களை பாவிப்பது, இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நான் சொல்லித்தான் நீங்க தெரிய வேண்டும் என்பதால் அல்ல. இதனால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட விளைவுகள், ஆபத்துகள், நஷ்டங்கள் இந்த சாதாரணமானதா? சின்ன சின்ன ஊர்ல கண்ணியமான கௌரவமான குடும்பத்திலே உள்ள படிக்கக்கூடிய 16 வயது 18 வயது வாலிபர்கள் எல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களுடைய காலங்கள் எவ்வாறு கடைகின்றது எல்லாம் நம்ம எல்லோரும் அடிக்கடி பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்து கொண்டோம். மதுவின் மூலமாக, போதை வஸ்துக்களின் மூலமாக அவருடைய உயிருக்கு ஆபத்து, அவருடைய பொருளுக்கு ஆபத்து, அவருடைய அக்கள் அவருடைய அறிவு புத்திக்கு ஆபத்து, இவ்வாறு எத்தனையோ விதங்களில் அதற்கு ஆபத்து இருக்கிறதுனால தான் பல நாடுகள்ல லைஃப் சென்டென்ஸ், எத்தனையோ நாடுகள்ல மரண தண்டனை கொடுக்கிறாங்க. ஏன்? இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பல தூரம், இதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் மிக பயங்கரம். அதனால பல நாடுகளில் போதையுடைய வியாபாரம் செய்யறவங்க, கொடுக்கல் வாங்கல் செய்யறவர்கள், அதை பரிமாறக்கூடியவர்கள், அதை பாதிக்கக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை என்று ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதை பத்தி அநேகமாக யாரும் பேசறல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் ஏதாவது தண்டனைகள் சொல்லப்பட்டால் ஒரு சிலர் அதை தூக்கி பிடிக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள தண்டனைகள் கூட எங்கட நாட்டுக்கு அல்ல. எந்தெந்த நாட்டில இஸ்லாமிய ஷரியாவுடைய அடிப்படையில அங்க ஆட்சி செய்கிறார்களோ அந்த நாடுகளில் தான் தண்டனைகளை கொடுப்பார்கள். அதனால் எங்கட நாட்டில் யாராவது விபச்சாரம் செஞ்சா கசையடி அடிக்கிறாங்களா, திருடினா கைய விட்டுறாங்களா? பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒரு 6 பயங்கரமான குற்றங்களுக்கு தான் நம்முடைய மார்க்கத்துல ஷரியாவுல இங்கிந்த தண்டனை என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று விபச்சாரம். ஏன் விபச்சாரத்தின் மூலமாக பயங்கரமான எய்ட்ஸ் நோய் ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் 1000000 கருக்கள் பெண்மணிகளுடைய கர்ப்பத்திலே வைத்து அந்த கருக்கள் கலைக்கப்படுகின்றன. உலகத்தில் பல 100000 குழந்தைகள் அனாதைகள். பாப்பா யாருன்னு தெரியாது. ஏன்? விபச்சாரம் ஜீனாவின் மூலமாக பிறந்த குழந்தைகள். மிகவும் பெரியாக்களே, சகோதரர்களே, அதனால எதனுடைய விபரீதமும் ஆபத்தும் ரொம்ப அதிகமும், அதனால் அதற்குரிய தண்டனைகளை சரியாக மாற்றம் ஏற்படுத்தி இருக்குது. உதாரணமாக ஒருவர் விபச்சாரம் செய்ததை நிரூபணமாக்கி விட்டால் அவருக்குரிய தண்டனை கொடுக்க வேண்டும். திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவருக்கு 100 கசையடி. இஸ்லாமிய ஷரியா, இஸ்லாமிய ஆட்சி உள்ள நாடுகளில் அது கொடுக்கப்படுகின்றது. சில இடங்களில், எல்லா இடங்களிலும் இல்ல. அதற்குரிய இறுக்கமான நிபந்தனைகள் இருக்குது. விபச்சாரம் செய்த அந்த ஆணையும் பெண்ணையும் கல்கூடாக நிதர்சனமாக ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க, ஒரு ரூம்ல தங்கினாங்க, ஒரு கட்டில இருந்தாங்க, இல்ல தண்டனை கொடுக்கலாது. எங்களுக்கு சில நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லவும் சிரமம். நபி அவர்கள் மிக, அதாவது தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், கிழக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாளியை மாதிரி, அதாவது சுருமாவுடைய குச்சி அந்த குப்பிக்கு உள்ளே இருப்பது மாதிரி இந்த காட்சியை 4 பேர் கண்ணால காணவும். 3 பேர் காண்கின்றார்கள், ஒரா காணல்ல. அந்த 3 பேருக்கு அவதூறு சுமத்தியதனுடைய தண்டனை தான் கொடுக்கப்படுமே தவிர இந்த மாதிரி செஞ்சா மிருகமா இல்லையா? அதாவது 4 பேர் பகிரங்கமாக அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை எந்த தப்பு தவறும் இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல் கண்டால் தான் அவர்களுக்குரிய தண்டனை. அல்லது செய்தவர்கள் அந்த தவறை ஏற்றுக் கொள்ளும். அதற்கும் எத்தனை ஒழுங்குமுறைகள். அடிக்கக்கூடியவர் தன்னுடைய கையை தலைக்கு மேலால் உயர்த்தக்கூடாது. அந்த கசை ரொம்ப தடிப்பமானதாக இருக்கவும் கூடாது, ரொம்ப மெல்லியதாக இருக்கவும் கூடாது, ஒரே இடத்தில் அடிக்கவும் கூடாது, அவருடைய எலும்புகள் முறையில நிலையில் அடிக்கவும் கூடாது, முகத்திலேயோ மர்மஸ்தானத்திலேயோ அடிக்கவும் கூடாது. இவ்வாறு எக்கச்சக்கமான நிபந்தனைகளுக்கு பின்னால்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக இந்த விடயங்களுடன் இந்த குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் நாம் குர்ஆன் ஹதீஸ் ஆழமாக குர்ஆன் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் 6666 ஆயத்துகள்ல குற்றவியல் சம்பந்தப்பட்ட ஒரு 500 ஆயத்தோட கிடைக்காது. மீதமுள்ள 6000 ஆயத்துகள் குர்ஆன் எதை பற்றி சொல்லப்படுகின்றது, குர்ஆன் எதை பேசுகின்றது என்றால் ஷரியா என்றால் வெறும் குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் மாத்திரமல்ல, மாத்திரமாக எத்தனையோ வகவகையான உரிமைகளை நம்முடைய ஷரியா பேசியிருந்தது. பௌத்தர்கள் பஞ்சசீலியை பின்பற்றுகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஓல்ட் டெஸ்ட்மென்ட், அவர்களுடைய பழைய ஏற்பாட்டிலே உள்ள 10 கட்டளைகளை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் உலகத்தில பெரிய சிறிய மதத்தவர்கள் அவர்களுக்கு இந்த மத அனுஷ்டானங்கள், மத கோட்பாடுகளை வைத்து அதனுடைய அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பேசும் பொருள் விசேஷமாக நம்முடைய நாட்டில் நீக்கி இடைப்பட்டுத்தான் நம்முடைய பெரும்பான்மையில் உள்ளவர்களும் பேசுகிறார்கள். ஒரு சில இஸ்லாமியர்கள் சரியான தெளிவு இல்லை, அதனால் இவர்களும் கூறுகிறார்கள், அவர்கள் சொல்வது சரிதானே. மேலான் பெரியார்களே, சகோதரர்களே, வெறும் குற்றங்கள் அதற்குரிய தண்டனைகளை பற்றி மாத்திரம் ஷரியா இஸ்லாம் பேசவில்லை. அதோட கூடுதலான வியாபாரத்தை பற்றி பேசியிருக்கிறது, கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசியிருக்கிறது. வியாபாரத்தில் நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. நபியவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ் முஸ்லிம்ல வருது, பைன் சதகா வ பைனா போரிக்க போரிக்க பி பைனிஹிமா. கொடுக்கிறவரும் வாங்குறவரும் அல்லது விற்பவரும் வாங்குறவரும் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லி விற்று வாங்கினால் அவர்களுடைய வியாபாரத்தில் வரக்க செய்யப்படும். அவர்கள் ரெண்டு பேரும் பொய் கூறுகிறார்கள், அந்த பொருட்களிலே உள்ள குறையை மறைத்து அடுத்தவருடைய தலையில் கட்டுகின்றார்கள் என்றால் முகேகத் வரக்கத்து பயணிமா, அந்த ரெண்டு பேருடைய வியாபாரத்தில் உள்ள வரக்கத்தும் குறைந்துவிடும். பொய் சொல்லக்கூடாது. நம்முடைய மார்க்கத்தில மாத்திரம் அல்ல, எந்த அளவுக்கு சில வருடங்களுக்கு முன்னால மிக முக்கியமான அமெரிக்காவுடைய அந்த முன்னாள் அந்த ஜனாதிபதிகளில் ஒருவர் பொய் சொன்னார் என்பதற்காக வேண்டி அவர் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த வரலாறு நமக்கு தெரியும். பொய் என்பதை உலகத்தில யாருமே ஏற்றுக்கொள்கிற ஒன்று அல்ல. அதனால நம்முடைய சரியாவில் சொல்லப்பட்டிருக்குது, தொழில்கள் வாங்கல் வியாபாரத்தில் உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. யாரு உண்மையை சொல்லி நீதமாக நேர்மையாக வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், அதை வாழ்த்தி இருக்கிறார்கள். அத்தாஹிரு சதுக்குன் அமீன், நீதமான நம்பிக்கையான நேர்மையான வியாபாரி நாளை கியாமத்துடைய நாளையில மான் நபியீன வ சித்தீன வ ஷுஹதாய் வ ஸாலிஹீன், நபிமார்கள் சித்தீகங்கள் சுகதாக்கள் சாலிஹீன்களுடன் இருப்பார்கள். ஏன் சொன்னார்கள்? நல்ல வியாபாரிகளை உற்சாகப்படுத்தவும், அவர்களை ஆர்வம் ஊட்டவும், அவர்களை தட்டி கொடுக்கவும் என்பதனால தான் இது போன்ற நல்ல ஹதீஸ்களை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வியாபாரமும் அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உரிமைகள், பாப்பாவுக்கும் மகளுக்கும் மத்தியில் உள்ள உரிமைகள், உம்மாவுக்கும் மகளுக்கும் மத்தியில் உள்ள உரிமைகள், தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் தூரமான உறவினர்களுக்குரிய உரிமைகள், தன்னுடைய நேபர் தன்னுடைய பக்கத்தில் வீட்டுக்காரர் அவர் யாராக இருக்கலாம் அவர்களுக்குரிய உரிமைகள். ஏன் எங்களோட நேரம் இல்லை? குர்ஆன்ல வருது, தெளிவாக வருது. எங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய நுண் முஸ்லிம், எங்களோட சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய நுண் முஸ்லிம், அவர்களுக்கு ஒரு நைட்களையும் நீங்க கொடுத்துருங்க, அவர்களை கண்ணியமாக அவர்களுடன் பழகுங்க. குர்ஆன்ல அதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசி இருக்கிறான். அதனால மற்றவர்களுடைய உரிமைகள் அது யாராக இருக்கலாம், எந்த மதத்தவராக இருக்கலாம், அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறது இஸ்லாம். எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமின் மன் அமினஹும் நாஸு அலா திமாஹிஹிம் வ அம்வாலிஹிம். உண்மையான முஸ்லிம் மூமின் யாரு தெரியுமா? மற்ற மக்கள், முஸ்லிம்கள் என்று சொல்லல, மற்ற மனிதர்கள், அவர்களுடைய உயிருக்கோ அவர்களுடைய பொருளுக்கோ இவரின் மூலமாக எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் வாழ்பவர் தான் உண்மையான முஸ்லிம். எங்களால பக்கத்து நேர்மர் ஒரு நுண் முஸ்லிம் அல்லது முஸ்லிம், எங்கட பேச்சால எங்கட நடவடிக்கையால அல்லது எங்கட உடைகளால அவங்க பயந்தா இவர்கள் உண்மையான முஸ்லிம் அல்ல. நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் ஷரியத்துடைய அடிப்படையில வாழ்கிறார் இவர், அது அவர்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் மனித பண்புகளுக்கு அப்பாற்பட்ட விதத்துல இவர் பயமுறுத்துகிறார், இவர் அச்சுறுத்துகின்றார், இவருடைய நடவடிக்கைகளால் அவர்கள் பயந்தால் இவர் உண்மையான முஃமின் அல்ல. வேறொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள், அஹிப்பலின் நாதி மா துஹிப்புலி நஃப்ஸி, நீ உனக்கு எதை விரும்புகின்றாயோ அதை மற்றவர்களுக்கு விரும்பு. முஸ்லிம்களுக்கு விரும்பு என்று சொல்லல்ல, மற்ற மனிதர்கள் முழு மனித சமுதாயத்தை பார்த்து நபி அவர்கள் கூறுகிறார்கள், நீ உனக்கு எதை விரும்புகின்றாரோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பு. நீ கண்ணியமாக வாழணும், கௌரவமாக வாழணும், நீ கேவலப்படுத்தப்படக்கூடாது, நீ அவமானப்படக்கூடாது. அதே மாதிரிதான் மற்றவனும் கேவலப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தப்படக்கூடாது. அவரும் கண்ணியமாக வாழணும், அவரும் கௌரவமாக வாழணும். இதெல்லாம் மற்றவர்களுடன் எவ்வாறு நாம் வாழணும் சொல்லி தந்தத ஷரியா. இதுவும் ஷரியாவுல உள்ளது தான். நீதியா வாழுங்க, நேர்மையா வாழுங்க, நம்பிக்கையுடன் வாழுங்க, நாணயத்துடன் வாழுங்க, அடித்தடிகள் ஈடுபடாதீங்க, ஏசாதீங்க, கோபப்படாதீங்க, திட்டாதீங்க, பொய் சொல்லாதீங்க. இதுவும் ஷரியாவுல உள்ளது தான். மீரான பெரியாக்கரை சகோதரர்களே, பிற மதத்தவர்களுடைய மதங்களை மதியுங்க. மதிக்கிறான் என்ன, மதத்தில் உள்ள அவர்களுடைய உணர்வுகளை மதியுங்க. அவர்களை நீங்க ஏசாதீங்க, அவர்கள் வணங்கக்கூடிய அந்த அந்த விஷயங்களை திட்டாதீங்க. குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், வலா தஸ்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயஸ்புல்லாஹ் அத்வன் பிகைரி இல்ம். யார் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகின்றார்களோ அவர்கள் நீங்க திட்டாதீங்க, அவர்கள் நீங்க ஏசாதீங்க. நீங்க அவர்களை ஏசினா திட்டினா அவர்கள் அல்லாஹ்வை ஏச பிகைரி இல்ம், தெரியாதனமா அறிவில்லாதனமா அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவாங்க. அதனால் அவர்களை ஏசாதீங்க, அவர்களை திட்டாதீங்க. அவர்களோடு இல்ல விரோதம் குரோதம், அவர்களுடன் நீங்கள் நீதமாக நேர்மையாக நடப்பதற்கு தடையாக இருக்க வேண்டாம். வலாய் திரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஹிரூ. ஒரு கூட்டத்துடைய விரோதம், ஒரு கூட்டத்துடைய குரோதம், அவர்களுடன் நீங்கள் நீதமாக நடப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். நீதம் இல்லாமல் அநீதமாக நடப்பதற்கு தூண்டிவிட வேண்டாம். மாற்று மதத்தவர்களுடன் பெரும்பான்மை சமூகத்தார்களுடன் நீதமாக நடவுங்கள், நேர்மையாக நடவுங்கள், அன்பாக இரக்கமாக கருணையாக நடவுங்கள் என்று இஸ்லாம் கூறுது. மனிதர்கள் என்ன மனிதர்கள், இஸ்லாம் ஒரு மிருகத்துக்கு கூட துன்பம் கொடுப்பதை விரும்புவதில்லை. ஒரு பரத ஒரு ஆள் ஷூட்டிங் செய்யறாரு, உதாரணமா அவர் அதாவது ஷூட் பண்ணி அவர் என்ன செய்யறாரு, சுட்டு பயிற்சி எடுக்கிறாரு. அந்த பயிற்சி எடுக்கிற நேரத்துல கூட ஒரு உயிருள்ள பறவையை குறியாக வைத்து நீங்க பயிற்சி எடுக்காதீங்க. எந்த பொருள்ல எந்த பறவையில உயிர் இருக்கிறதோ அந்த உயிருள்ள பறவையை குறியாக வைத்து நீங்க சுட்டு பழகாதீங்க. அந்த உயிருள்ள பறவைக்கு கூட துன்பம் கொடுக்காதீங்க. நீங்க வாகனம் குதிரையில ஒட்டகத்துல ஏறி போறீங்க, நீங்க மற்றவர்களுடன் பேச வேண்டிய கட்டம் வந்தா கீழே இறங்கி பேசுங்க. மனாபிர் உங்களுடைய மிருகங்களுடைய முதுகுகளை மின்பர் மேடைகளாக ஆக்காதீங்க. மிருகங்களை மின்பர் மேடையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னது இஸ்லாம். சுடக்கூடிய நேரத்தில் உயிருள்ள ஒரு பறவையை குறியாக வைத்து சுட வேண்டாம் என்று சொன்னது இஸ்லாம். ஒவ்வொரு நாளும் எழுப்பி விடுகின்றது என்று சொன்ன இஸ்லாம் மனிதர்களை திட்டுவதற்கு அனுமதிக்குமா? மாற்று மதத்தவர்களை ஏதாவது குறை சொல்வதற்கு நம்முடைய ஷரியா நம்முடைய மார்க்கம் அனுமதிக்குமா? பெரியாக்கரே அன்பிற்குரிய கணவான்கரே சகோதரர்களே, இரவையில பயணம் போறாங்க. அந்த காலத்துல ஆரம்ப காலத்துல அவர்கள் நல்ல அந்த பயணத்துல கலைப்படைந்து தங்க வேண்டிய இடம் வந்தவுடன் அவர்களுக்கு கிடைக்கிற இடங்களிலெல்லாம் தன்னுடைய படுக்கைகளை விரித்து அவர்கள் உறங்குவார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க இரவையில் எங்கேயாவது தங்க நேரிட்டால் வனவிலங்குகளும் கால் நடைகளும் மிருகங்களும் நடக்கக்கூடிய அந்த பாதைகள்ல உங்களோட படுக்கைகளை விரித்து படுக்காதீங்க என்று சொன்ன நபி அவர்கள் எதை சொல்ல வராங்க? 1400 வருடங்களுக்கு முன்னால எங்கட நபி அவர்கள் எங்கட ஷரியாவுல நோ பார்க்கிங் உடைய சட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நோ பார்க்கிங் நீங்க மனிதர்கள் நடக்கிற பாதையை மறைத்து, மனிதர்களுடைய குறுநிகர கதைகளை மறைத்து, உங்களோட வாகனங்களை அடிக்காதீங்க, அல்லது அவர்களுக்கு தடை ஏற்பட்ட விதத்தில் நடக்காதீங்க. இன்றைக்கு உலகத்தில் நோப்பாக்கி சட்டம் போடப்பட்டிருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால எங்களை சரியாக அன்றே சொல்லிவிட்டது, மிருகங்களுடைய நடைபாதைகளை கூட நீங்க துண்டித்திடாதீங்க, அதை மறைச்சி நடக்காதீங்கன்னு சொன்னா மனிதர்களுக்கு நோவினைகளை கொடுப்பது இஸ்லாம் விரும்புமா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாங்களே, சகோதரர்களே, ஆக நாம் இப்படியே பார்த்தோம் என்றால் நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், நம்முடைய வியாபாரங்களாக இருக்கலாம், பிற சமூகத்தார்களுடன் நாங்கள் பழக வேண்டிய முறை, பிற சமூகத்தார்களுடன் நாங்கள் நடக்க வேண்டிய முறை, எந்த அளவுக்கு இந்த பாதையில பேசுவதற்கும் எங்களை சரியாவோட வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸா நபி அவர்கள் சொன்னார்கள், பாதையில எந்த பலன் நாங்க பார்க்கலாம், வேலை இல்லாட்டி ரோட்டுக்கு தானே வார வந்து அறத்தடிக்கிற பேசிக் கொண்டிருக்கிற. நபி அவர்கள் சொன்னார்கள், நடைபாதைகள் வழிகள்ல அமர்ந்து இருப்பதை விட்டு கூட நான் எச்சரிக்கை செய்கின்றேன். சில சகாபாக்கள் சொன்னார்கள், அதை நீங்க தடுக்காதீங்க, நாங்க உட்காரணும், ரோட்டில பாதைகள் அமரணும், நாங்க பேசணும் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னார்கள். அது பரீத அது நீங்க பாதைகளுக்குரிய அக்க நிறைவேற்றுங்க. அப்ப கேக்குறாங்க, பேசுவதற்கு கூட உரிமைகள் ரைட்ஸ்கள் இருக்குதா? ஆம், நபி அவர்கள் சொன்னார்கள், பாதையில வழியில உட்கார்ந்து நீங்க பேசுவதாக இருந்தா முதலாவது ரப்புல் பசர் பார்வையை தாட்டி கொள்ளுங்க, பார்க்க கூடாத காட்சிகளை பார்க்காதீங்க. வகப்புல் அதா, அடுத்தவர்கள் யாருக்கும் நோவினை தொந்தரவு பண்ணாதீங்க. மூணாவது வரத்து சலாம், போறவர்கள் சலாம் சொன்னா பதில் சொல்லுங்க. நாலாவது அம்ருபின் மாரூஃபி வன்னஹியனில் முன்கர், நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்க. இதுதான் பாதைகளுக்குரிய ரைட்ஸ். இந்த ரைட்ஸ்களை இந்த உரிமைகளை உங்களால் நிறைவேற்ற முடியும் உள்ள பாதையில் உட்காருங்க, இல்லாட்டி பாதைகளில் உட்கார்வதற்கு கூட ஒரு அனுமதி இல்லை. எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு நேரான சரியான ஷரியாவுடைய மார்க்கம். இதுல வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திரம் அல்ல, குற்றங்களுக்குரிய தண்டனைகளை மாத்திரம் அல்ல, இதுல மனிதர்களுக்கு தேவையான அத்துணை விடயங்களும் இந்த ஷரியாவோட இந்த மார்க்கத்துல மிக விரிவாக, மிக தெளிவாக, மிக ஆழமாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அதனால் நான் ரொம்ப வினயமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்க கேட்கிறோம் என்ன, முதல்ல நாங்க ஷரியாவ படிக்கோம், வகைகளை படிக்கணும், கொடுக்கல் வாங்கலுடைய அதனுடைய சட்ட திட்டங்கள், வியாபாரத்துடைய சட்ட திட்டங்கள், குடும்ப வாழ்க்கையுடைய சட்ட திட்டங்கள், பிற சமூகத்தார்களுடன் சேர்த்து இணைத்து வாழும் பொழுது அவர்களுடன் நாங்கள் நடக்க வேண்டிய ஒழுக்குமுறைகள், ஒழுக்கங்கள், இவைகளை நாங்கள் நல்ல முறையில படித்தோம் என்றால் எங்களவர்களும் இதை பற்றி தவறாக பிரஸ்தாபிக்க மாட்டாங்க, இதை பற்றி தவறாக பேச மாட்டார்கள். மாற்று மதத்தவர்கள் ஏதாவது பேசினா அழகான முறையில, கண்ணியமான முறையில, உள்ள புண்படாத விதத்தில அவர்களுக்கு பதில் சொல்வார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாங்களே, சகோதரர்களே, அதனால் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஷரியா, இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதனால் இதிலுள்ள யதார்த்தம், இதிலுள்ள உண்மை, இதிலுள்ள நல்லபடிகளை பார்த்துத்தானே ஒவ்வொரு நாளும் உலகத்துல என்ன பேசினாலும், எங்களை பத்தி என்ன விதமான குற்றச்சாட்டுகளை வைத்தாலும், வாழவர்கள் எண்ணிக்கை குறைந்துருச்சா கூடிருச்சா, முழு உலகத்துல மேற்கத்திய நாடுகள்ல விசேஷமா ஐரோப்பாவுல, அமெரிக்காவுல, கனடால, ஒவ்வொரு நாடும், அமெரிக்காவோட ஒரு மஸ்ஜித் இருக்குது, வெள்ளிக்கிழமை வந்தா எப்படியும் ஒருவர் ரெண்டு பேர் வந்து இஸ்லாத்தில் நுழைந்து கொண்டே இருப்பார். எத்தனை விளையாட்டு வீரர்கள், எத்தனை கலைஞர்கள், எத்தனை இலக்கியவாதிகள், எத்தனை அரசியல்காரர்கள், எத்தனை பணக்காரர்கள், செல்வந்தர்கள், ஊடகவியலாளர்கள் ஏன் வந்து கொண்டிருக்கிறாங்க? இந்த மார்க்கம் இது ஹக்கான மார்க்கம், உண்மையான மார்க்கம். மேலான பெரியார்களே, வந்தவர்கள் அதுல உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்க பரம்பரை பரம்பரை முஸ்லீம் என்று கூறி கொடுக்கின்றோம். ஆனால் நாங்க அதுல உறுதி இல்லை. அதனால் நாம் அதுல உறுதியாக இருப்போம். அந்த மார்க்கத்தை முறைப்படி படிக்க வேண்டிய முறைப்படி படிப்போம். மற்றவர்களுக்குள்ள ஐயங்களை சந்தேகங்களை அழகான முறையில தீர்த்து வைப்போம். அதற்குரிய ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் நம்முடைய நாட்டிலே உள்ள அரபி மதரசாக்கள். இந்த அரபி மதரசாக்கள் என்ன படிச்சு கொடுக்கப்படுகின்ற இதுதான். 14 வயது 15 வயதுல மாறாங்க. அவர்களுடைய விளையாட்டுடைய பருவம் எப்படியும் வாழலாம் என்று இருந்த அந்த பருவத்துல அவர்களை கொண்டு வந்து மதரசாவுல சேர்க்கின்றார்கள். அந்த மதரசாவுல முதலாவது அல்லாஹுடைய பயம் ஊட்டப்படுது, அல்லாஹும் மீது உண்டான நம்பிக்கை ஊட்டப்படுது, அல்லாஹை நம்பணும், நபியுடைய மஹப்பத் வரணும் என்ற இந்த விஷயம் அவர்களுக்கு புகட்டப்படுது. பாவத்துடைய அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், பாவம் எவ்வளவு ஆபத்தானது என்ற அந்த விடயம் அவர்களுக்கு சொல்லப்படுது. அதனால காலையில தஹஜ்ஜுக்கு எழும்புறாங்க. இரவையில 10 மணி வரைக்கும் அவர்களுடைய கால நேரம் இதுல கழியுது. எங்க நாட்டில் இருக்கிற 200-300 மதரசாக்கள் அங்க பயங்கரவாதம், அங்க தீவிரவாதம், அதனால மதரசாக்கள் கூடிருச்சு, மதரசாக்கள் மூடணும் என்று சொன்னா இந்த மதரசாக்கள் ஓதுற 12,000-15,000 மாணவர்கள் வெளியில வந்து மதரசாவுல கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்பியா, மதரசாவுல கொடுக்கப்படக்கூடிய அந்த நல்ல அவர்களுக்கு தேவையான விடயம் வெளியில கொடுக்கப்படாவிட்டால் பல புதிய புதிய சிறைச்சாலைகள் தேவைப்படும், புதிய புதிய ஜெயில்கள் தேவைப்படும். எத்தனையோ பாறுகளும் கிணப்புகளும் அதிகரிக்கும். பாவங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து அந்த அவர்களுடைய இளம் வயது எப்படியும் வாழலாம் என்று வெளியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய பல மாணவர்களை பார்க்கலாம். அவர்களுடைய கால நேரங்கள் எங்க கணியுது என்று சொல்லி அடிக்கடி ஆர்ப்பாட்டங்களும் அடிக்கடி போராட்டங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது காலம் வரைக்கும் எங்களை நாட்டில எங்கேயாவது ஒரு மதரசாவுல யாராவது வந்தாங்களா போராட்டத்திற்கு, ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்களா? கடந்த காலங்களில் சில இன அதாவது இனத்தை பிரதிபலிக்கக்கூடிய சில சகோதரர்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து அதுல முக்கியமான அவர்களுடைய மதங்களை படித்த சிலர்கள் தனிமை தாங்கி வழிநடத்தினார்கள், ஊர்களை எரித்தார்கள், கடைகளை எரித்தார்கள், பல லட்சக்கணக்கான பொருட்களை தீ வைத்து கொளுத்தினார்கள், நம்முடைய மசீதிகளுக்குள்ள சிறுநீர் வந்து கழித்தார்கள். இதை யாரு செஞ்சது? மேலாண் பெரியார் கடை சகோதரர்களே. அதனால நம்முடைய நாட்டில் உள்ள மதரசாக்களும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அதை சீராக்கணும், அதனுடைய கல்வி முறையை நெறிப்படுத்தணும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல விடயம். அதில் ஏதாவது முன்னப்பின் தவறுகள் நடக்கின்ற கட்டாயம் அவைகளை இனம் கண்டு அவைகளை சீராக்க பார்ப்போம், அவைகளை சரியாக்க பார்ப்போம். ஆனால் சில நேரத்தில் அதாவது செருப்பு பெருசு என்று காலை வெட்டுவது மாதிரி தான் உலகத்துல அல்லது எங்களை நாட்டில் இப்படி இப்படி எல்லாம் நடக்குது. அதனால் இந்த மனிதர்களை இழுத்து மூடணும்னு மூடினா இன்னும் விபரீதங்களும் பாவங்களும் குற்றங்களும் அதிகமாகும். மேலாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் அல்ஹம்துலில்லா எங்களை நாட்டு அந்த அளவுக்கு இல்ல. ஒரு 200-300 மனிதர்த்தாக்கள் அந்த மாணவர்கள் ரொம்ப கட்டுக்கோப்புடன் கட்டுப்பாட்டுடன் மனிதர்கால மொபைல் போன் கூட பாவி கேளாது. ஏன்னா பாவிச்சா அவர்களுடைய கல்வியில ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படும். அதனால கட்டுப்பாட்டுடன் அல்ஹம்துலில்லா மிக அழகான இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய பண்பாடுடன் வளர்ந்து இன்றைக்கு சமூகத்தில் அல்ஹம்துலில்லா பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மதரசாவின் மூலமாக அங்கே இந்த ஷரியாவுடைய கல்வி மிக விரிவாக படித்துக் கொடுக்கப்படுகின்றது. அதனால் அதையும் நாங்கள் உற்சாகப்படுத்துவோம், அதையும் நாங்கள் ஆர்வம் ஊட்டுவோம். மறுமுறையில நாங்கள் பொதுமக்கள் இன்னும் இந்த ஷரியாவுல ஆழமாக இறங்கி ஷரியாவுடைய அந்த நீளம் அகலம் இவைகளை நல்ல தெளிவாக படித்து நாங்களும் செயல்படுவோம். நம்முடைய மாற்று மத சகோதரர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அதையும் அழகான முறையில நாங்கள் தெளிவுபடுத்தி வாழ்ந்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களில் அல்லாஹ் எவ்வாறு நல்லவர்களை உண்மையான முனிவர்களை அல்லாஹ் பாதுகாத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் எங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். எங்களுடைய மறுமை வாழ்வும் ஹைரானதாக சிறப்பானதாக அமையும். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வந்த அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தொகை செய்வானாக. எங்கள் எல்லோருடைய பாம்புடைய மண்ணின் பாயாக, பெற்றோருடைய பாம்புடைய மண்ணின் பாயாக, உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாம்புடைய மண்ணின் பாயாக, விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயா, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயா, எதிர்காலத்தில் நடக்கிற தேர்தலில் நல்ல நேர்மையான உண்மையான நல்ல தலைவர்களை கொண்டு சேர்ந்து விடுவாயாக, அநியாயக்கால ஆட்சியாளர்களிருந்து இந்த நாட்டுடைய முழு இலங்கை மக்களையும் நீ பாதுகாப்பாயாக, நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும் தென்னத்தின் சுருக்கத்தை தந்துவிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்கே அர்ஹமர்ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீனா.